केतित्कर्मैव काम्योज्झितमुदितपदप्राप्त्युपायम् प्रतीताः तच्चोपास्तिम् च मुक्तौ मिलितमधपरे साधनम् सङ्गिरन्ते अन्ये तु ज्ञानकर्म उभयमिति मतिभिः स्वाभिरुत्प्रेक्षमाणाः ज्ञानादेवेति वाक्यात् वयमिह सहसा नानुमन्यामहे तान् स्वराज्य सिद्धियில எட்டாவது ஸ்லோகம். இதற்கு முன்னால அவித்யினால்தான் இந்த சம்சார பந்தமாவது ஏற்பட்டிருக்கு. அந்த அவித்யினால ஏற்பட்டதுனால அது கர்மஜாலங்கள்னால அது போகாது அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்கார். அதற்கு பிறகு சந்நியாசாசிரமத்தை பத்தி, சில பேர் சந்நியாசாசிரமத்தினால்தான் மோட்சம் வரும்னும், சில பேர் சந்நியாசாசிரமம் வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாதிரி ரெண்டு விதமான அபிப்பிராயங்களும் சொல்லி, சந்நியாசம்ங்கிறது எப்ப வேணும் அப்படின்னா வைராக்கியம் வந்ததுமே சந்நியாசம் அவசியம் எடுத்துக்க. அது கிரகஸ்தாஸ்திரமா இருக்கட்டும், பிரம்மச்சரியாஸ்திரமா இருக்கட்டும், வானப்பஸ்தாஸ்திரமா இருக்கட்டும், எந்த க்ஷணத்துல அவனுக்கு வைராக்கியம் வர்றதோ அந்த க்ஷணமே அவன் சந்நியாசம் எடுத்துக்கும் அப்படின்னு சமாதானம் சொல்லி, இப்ப மோட்சத்துக்கு முக்கியமாக என்ன வேணும் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கும் பொழுது, ஞானத்தினாலத்தான் மோட்சம்ங்கிறது சித்தாந்தம். சர்வோபனிஷத் சித்தாந்தம் என்னன்னா ஞானத்தினாலத்தான் மோட்சம் அப்படிங்க. அந்த ஞானம் என்னங்கிறத மேல போய் இவரே லட்சணத்தை சொல்ல போறார். அப்ப அந்த ஞானம் இருக்கு, அதனாலத்தான் மோட்சம்னு எப்ப சொன்னாரோ, ஆனா இதுல மதபேதங்கள் இருக்கு, அனாதிகாலமா இருந்துட்டு அதுல என்னென்ன அபிப்பிராயப்படுறா அப்படின்னு கேட்டா, கேட்டு கர்மைவ காம்யோஜிதம் உதிதபத பிராப்தி உபாயம் பிரதீதாக. சில பேர் என்ன நினைச்சுட்டு இருக்க, கர்மா தான் மோட்சத்துக்கு காரணம். அது எப்படிப்பட்டதான கர்மா? கர்மாக்கள்ல நித்திய கர்மா, நைமித்திய கர்மா, காமிய கர்மா, பிராயஷ்சித்த கர்மா, இப்படி பல கர்மாக்களை பார்த்துட்டு, அதுல காமிய கர்மாவுடைய பலமானது எந்த ஒரு காமனையை உத்தேசித்து பண்றீளோ, அல்லது எந்த காமனையை உத்தேசிச்சு வேதம் விதிச்சிருக்கோ, அந்த கர்மாக்களுக்கு காமிய கர்மாக்கள் வேறு. சோ அந்த காமிய கர்மாக்களுக்கு பலம் என்னன்னு கேட்டேன்ல, அதுக்கு மோட்சம் பலம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பலத்துக்காக இது விதிச்சிருக்குன்னு சொல்லி ஆயிடுத்தா அதுக்கு மோட்சம் பலம்னு சொல்ல முடியுமோ? முடியாது. ஆகையால் என்ன பலம் அப்படின்னு கேட்டா, அதுக்கு விதிக்கப்பட்டதான அந்த பலம் தான். சோ இந்த காமிய கர்மா விட்டுருவோம், மீதி கர்மாக்கள் என்ன? நித்திய கர்மா, நைமித்திய கர்மா, பிராயஷ்சித்த கர்மா. நைமித்திக கர்மாக்கள் ஒரு நிமித்தம் ஏற்பட்டா பண்ண வேண்டிய, கிரகதாகம் ஏற்பட்டிருக்கு, அதுக்கு ஒரு பிராயச்சம். அப்படி இது நைமித்திக கர்மாக்கள். பிராயச்சித்த கர்மான இந்த கர்மா தப்பிதமான கர்மா பண்ணி அந்த கர்மாவுடைய பலமானது நமக்கு வராம இருக்கணும், அந்த துன்பம் நமக்கு வராம இருக்கணும் என்பதற்காக செய்யக்கூடியதான இன்னொரு கர்மாவுக்கு பிராயச்சித்த கர்மான்னு சொல்லுவோம். அப்ப எல்லாம் போன பிறகு மிஞ்சி என்ன இருக்கு? நித்திய கர்மாக்கள். அதனால காமனை இல்லாமல் செய்யப்பட்டதான நித்திய கர்மாக்கள், அந்த நித்திய கர்மாக்கள் மட்டும் அது என்ன பண்றது? அது மோட்சத்தை பலத்தை கொடுக்கிறது அப்படின்னு சில பேருடைய அபிப்பிராயம். கேச்சித் கர்மைவா, கர்மைவா அது எப்படிப்பட்டதான கர்ம? காமியோஜிதம், ஆசைகளை விடப்பட்டார். இதற்காக பண்ணுகிறேன், அதற்காக பண்ணுகிறேன் என கூடியதான எல்லா விதமான ஆசைகளும் போன பிறகு, கர்மாவை பண்றோம் ஈஸ்வர அர்ப்பணமாக அப்படின்னு பண்ணக்கூடியதான கர்மாக்கள் மட்டும் உதித பத பிராப்தி உபாயம் பிரதீதாக. உதித பத பிராப்தி, இந்த பதம் அப்படின்னு சொல்லக்கூடியதான, நம்ம நினைச்சதான மோட்ச பதம், தத்விஷ்ணோ பரமம் பதம்னு உபனிஷத்துகள் சொல்றது அல்லவா? அந்த பதங்கள் அந்த பதத்திற்காக உதித பத பிராப்தி உபாயம் பிரதீதாக, அதுதான் உபாயம் அப்படின்னு சில பேர் சொன்னிருக்க. பாட்டால் சில பேர், பிராபாகரால் சில பேர், பாட்ட மதத்துல சில பேர் இப்படி சொல்ற, பிராபாகர மதத்துல இருக்கிறவா எல்லோரும் கர்மாவனாலத்தான் முக்தின்னு சொல்றாவா. அவளுடைய அபிப்பிராயம் இப்படி. ஏன்னா வேதம் இவ்வளவு கஷ்டப்பட்டு கர்மாக்களை விதிச்சிருக்கு, வேதாந்தத்தில் நீ இது பண்ணுன்னு சொல்லவே இல்லையே, இது பண்ணணும் அது பண்ணணும் ஏதாவது விதிச்சிருக்கோ இல்ல. ஆகையால் கர்மாவை எப்படி விதிச்சிருக்கோ அப்ப அந்த கர்மாவுக்கு பலம் இருக்கணுமோ இல்லையோ, அனாவசியமாக வேதம் விதிக்காதோ இல்லையோ. எப்ப கர்மாவை விதிச்சிருக்கோ அதுக்கு பலம் என்னவா இருக்கணும், மோட்சமாகத்தான் இருக்கணும் அப்படின்னு அவளுடைய அபிப்பிராயம். கர்மாவினாலத்தான் மோட்சம் என்கிறது. கேட்டு சில பேர் கர்மைவ காமியோஜிதம் உதித பத பிராப்தி உபாயம் பிரதீதாக, இது சில பேருடைய அபிப்பிராயம். இந்த பர்த்திரு பிரபஞ்சவாதிகள்னு பிரகாரண்ய கோபநிஷத்து பாஷ்யத்தில் வரும் பொழுது பர்த்திரு பிரபஞ்சால் இப்படி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காள். அது போல ஒரு மதத்துக்கு சார்ந்தவா அவ என்ன சொல்ற, கேச்சு தச்ச உபாஸ்திம் ச முக்தௌ மிளிதம். வெறும் கர்மா போராது சார், கர்மாவோட உபாசனையும் இருக்கணும், அப்பதான் முக்தியை கொடுக்கும். வெறும் கர்மாவானது ஸ்வர்க்கத்தை கொடுக்கலாம், அந்தந்த லோகத்தை கொடுக்கலாம், ஆனா கர்மா உபாசனையோட சேர்மையானால் அது முக்தியை கொடுக்கலாம் அப்படின்னு அவளுடைய அபிப்பிராயம். அது எப்படி ஒரே பலம், ஒரு கர்மாவானது இதற்காக விதிக்கப்பட்டதான கர்மாவானது வேற இன்னொரு பலத்தை எப்படி கொடுக்கும் அப்படின்னு சந்தேகம் வருது. அதற்கு பல திருஷ்டாந்தங்கள் அவ சொல்லியிருந்திருக்க. சாதாரணமாக ஒரு விஷம் இருக்கு, அந்த விஷமானது என்ன பண்றது, மனுஷனதை உட்கொண்டானே ஆனால் பிராணனை போக்குறது. ஆனா அதே விஷமானது மந்திரபூரிதமாக இருக்குமேயானால் அது என்ன பண்றது, அந்த பிராணனையும் போக்கிறது அவனுக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்க. அப்ப என்ன, ஒரு பதமான ஒரு பலமானது ஒரு கர்மாவானது ஒரு பலத்தை கொடுக்காமல் இன்னொரு பலத்தையும் கொடுக்க, இன்னொன்னோட சேர்ந்தா மற்றொரு பலத்தையும் அதை கொடுக்கலாம் அப்படிங்கிற அபிப்பிராயம் இருக்கு. அதனால அதே மாதிரி கர்மாவானது தன்னுடைய பலமானதே கொடுக்கிறதா இருந்தாலும் அது உபாசனையோட சேர்மையானால் அது இன்னொரு பலத்தை கொடுக்கலாம் அப்படி. அதே போல ஜுவரம் இருக்கிறவனுக்கு தயிர் கொடுத்தா ஜுவரம் ஜாஸ்தி ஆயிடும், ஆனா அந்த தயிரோட சர்க்கரையை சேர்த்து கொடுத்தா அந்த ஜுவரத்தை குறைக்கிறது இப்படின்னு ஆயுர்வேதாதிகள்ல சொல்றேன். அப்ப என்ன தெரிகிறது, ஒரு செயலானது தான் ஒரு பலத்தை கொடுக்கமையானால் அத்துடன் அனுபானாதிகள் வேற ஏதாவது ஒண்ணு சேர்த்தோமேயானால் அது வேற ஒரு பலத்தையும் கொடுக்கல. அதே விதமாக கர்மாவானது ஸ்வயமாக சில பலங்களையே கொடுக்கிறதாக இருந்த போதிலும் அந்த கர்மாவானது உபாசனையோட சேருமையானால் அது மோட்சத்தையும் கொடுக்கலாம் அப்படிங்கிறது அந்த பர்த்திரு பிரபஞ்சவாதிகளுடைய ஒரு அபிப்பிராயம். அதனால்தான் தச்ச உபாஸ்திஞ்ச முக்தௌ மிளிதம் சில பேர் இப்படி சொன்ன. அத பரே சாதனம் சங்கிரந்தே அந்நே து ஞான கர்ம உபயமிதி மதிபிஹி. இன்னும் சில பேர் நான் சொல்ற, ஞானமும் கர்மாவும், முதல்ல வெறும் கர்மா மட்டும் ஒரு பட்சம் சொன்னேன், கர்மாவும் உபாசனமும் சேர்ந்து மோட்சத்தை கொடுக்கிறது என்கிறது ரெண்டாவது பட்சம் சொன்னேன், கர்மாவும் ஞானமும் சேர்ந்து பலத்தை கொடுக்கிறது அப்படிங்கிற இப்படி சில பேர் சொல்றாங்க. இவா யாரு அப்படின்னா இந்த பட்ட பாஸ்கர பேதாபேதவாதிகள். இவா என்ன சொல்றா, ஒரு பட்சி ஆகாசத்துல பறக்கணுமேயானால் எப்படி ரெண்டு ரெக்கையும் வேணுமோ அதே விதமாக மோட்சம் எனக்கூடியதான ஒரு நிலையை நாம் அடையணுமேயானால் கர்மாவும் வேணும் ஞானமும் வேணும், வெறும் கர்மாவோ வெறும் ஞானமோ போராதுன்னு அவளுடைய அபிப்பிராயம். இப்படி அவ சொல்ற, அந்நேது ஞான கர்ம உபயம் ஈதி அவளுக்கு சேர்த்து மதிபே சுவாபிருப்பிரேட்சமானாக. இதுல என்ன சொல்லிருக்கார், இவ சொல்ற ஆனா அது யுக்திக்கு பொருந்தலைங்கிறார். அதனாலதான் சுவாபிகி மதிபிகி உத்பிரேட்சமானா. அவ ஏதோ அவ மனசுல அப்படியே வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கா அவள. அப்படின்னா என்ன, முதல்ல சொன்ன கர்மா மோட்சத்தை கொடுக்கறதுங்கிற அபிப்பிராயம் இருக்கு பார்த்தல, அதுக்கு சில வேத வாக்கியங்கள் இருக்கு, அது அர்த்தவாத வாக்கியங்களா இருக்கலாம். அபாம சோம அமிர்தாம பூமா, நாங்க சோமரசத்தை கொடுத்திருக்கோம் ஆகையால் அமிர்தத்தை அடைஞ்சிருக்கோம் இப்படின்னு சில வாக்கியங்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் அதான் அர்த்தமா வேற அர்த்தமாங்கிறது அப்புறம் பார்ப்போம். ஆபாசமாக அவ சொல்றதுக்கு வேதத்துல சில வாக்கியங்கள் இருக்கு. கர்மாவையும் உபாசனமும் சேர்ந்தது மோட்சத்தை கொடுக்கறது அப்படிங்கறது வித்யாஞ்ச அவித்யாஞ்ச எத்தத்வேத உபயுகஸ்ஸா அவித்யா மிருத்யும் தீர்த்வா வித்யாமிரதம் அஸ்னுதே அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதனால இவா ரெண்டு பட்சத்துல அந்த வாக்கியங்களானது இதைத்தான் சொல்றதாங்கிறது வேற இருக்கட்டும், இருந்தாலும் ஆபாதமாக சில வாக்கியங்கள் காணப்படுகின்றது. ஆனா இவ மூணாவது சொல்ல பாருங்க, ஞானமும் கர்மாவும் ரெண்டும் சேர்த்து மோட்சத்தை கொடுக்கறது, இதுக்கு வாக்கியமும் காணப்படல யுக்திக்கும் பொருந்தல. அதனால என்ன சொல்றோம், சுவாபி உத்ரேட்சமானா மதிபி சுவாபிகி உத்ரேட்சமானா. அவன் இப்படி இருக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளே, அவ மனசுல ஏதோ ஒண்ணு வச்சுட்டு சொல்றா தவிர அதுக்கு தகுந்ததான ஒரு யுக்தியும் காணப்படல வேத வாக்கியமும் காணப்படல, அது மூணாவது பட்சம். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, ஞானாதேவே வாக்கியாத்வயமிஹா ஞானாதேவது கைவல்யம், மோட்சம் என்கிறது சுத்த ஞானத்தினாலத்தான் அப்படின்னு வேதம் நிச்சயமாக சொல்றதுனால வாக்கியாத்வயமிஹ சஹசா நானு மன்யாமேதான். ஆகையால் நாங்கள் அந்த பட்சங்களை எதையும் ஒத்துக்கொள்ளவில்லை. வயமிக சகசா வேகமாக இதை நாங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. இந்த இது இப்படி சரின்னு நாங்கள் சொல்ல முடியாது, அது ஒத்துக்கொள்ள முடியாது. இந்த மூணாவது பட்சத்துல என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தேன்னா, இப்ப மோட்சம் அப்படின்னு சொன்னா பந்தம் இருந்தா தானே மோட்சம்னு சொல்ல முடியும். ஆகையால் பந்தத்திலிருந்தா மோட்சம்னு சொல்லலாம். சாதாரணமாக வெறும் மோட்சம்னு என்ன அர்த்தம் உண்டு, மோட்சம்னு சொன்னா ஏதோ ஒரு துன்பம் இருக்கு, அந்த துன்பத்திலிருந்து அவருக்கு மோட்சம்னு சொல்லணும். சரி, சந்தோஷம். இப்ப இந்த பந்தம்ங்கிறது எதனால வந்ததுன்னு நம்ம பார்க்கணும். பந்தம் என்ன, ஒரு மனுஷனுக்கு பந்தமானது எப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்டேன்னா, அவன் தன்னுடைய நிலையை அறிந்து கொள்ளாதனால்தான் பந்தம் வந்திருக்குன்னு தெரியும். அதனால அஜ்ஞானத்தினாலதான் பந்தம்னு தெரியும். ஏன்னா ஆத்மஸ்வரூபமானது, அவனுடைய ஆத்மஸ்வரூபமானது ஆனந்த கணம்னு சொல்றது. விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்மா, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா இப்படி எல்லாம் சொல்றது. அது எது வேதம் சொல்றது சார், உங்களுக்கும் தூங்குற சமயத்துல ஆனந்தம் இருக்கு, முழிச்சுண்டதுமே எல்லா விதமான கஷ்டங்களும் வரும். தூங்குற சமயத்துல ஒரு மனுஷனுக்கு ஆனந்தம் இருக்குன்னு சொன்னா, இந்த சரீரமோ சரீர சம்பந்தமான பதார்த்தங்களோ நமக்கு தெரியாத சமயத்துல நிம்மதி ஏற்படும். இது எப்பொழுது நம்ம முழிச்சுண்டுமோ இந்த சரீராதிகள்லாம் காணப்படுகிறதோ அப்பொழுது துன்பம் இருக்கு. அப்ப துன்பம் எதனால வந்திருக்கு, தன்னுடைய உண்மையான ஆத்மஸ்வரூபம் மறைஞ்சிருப்பதனால். அந்த ஆத்மஸ்வரூபமானது, அந்த பந்தமானது இவனுக்கு போகணுமையான என்ன பண்ணணும், தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை அறிந்தா போற. இப்ப இந்த ஆத்மஸ்வரூபத்தை அறிவது என்கிறது ஞானம். அதனால ஞானத்தின பந்தம் ஆஜ்ஞானிக்கமா இருக்கிறதுனால அந்த பந்தம் போகணுமே ஆனால் ஞானம் வந்தா தான் அஜ்ஞானம் போகும் என்று சொல்லியிருப்பதனால், அந்த அஜ்ஞானம் போறதுக்காக இவன் ஞானத்தை தான் சம்பாதிக்கும். கர்மா என்ன, இந்த கர்மாவும் அஜ்ஞானத்தினால ஏற்பட்டது. அதனால அஜ்ஞானத்தினால அஜ்ஞானத்தினால ஏற்பட்ட கர்மாவானது அஜ்ஞானத்தை போக்காது. விரோதம் எப்படி, அதை விட வேற பதார்த்தத்துக்கு தானே விரோதம் இருக்கும், தனக்குத்தானே விரோதம் வருமா, வராது. கர்மாவும் அஜ்ஞானம் தான், அந்த கர்மாவானது அஜ்ஞானத்தை போக்காது. அதனால விவகாரம் என்ன, அஜ்ஞானத்தை கர்மா போக்காது, அதனால கர்மாவனால முக்தி ஏற்படும். உபாசனம்னு ஏதோ ஒண்ணு சொன்னேன், உபாசனமும் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தால் அது மானசீகமான கர்மம். கர்மாவில ஒரு வகை, சாரீரிகமான கர்மாவை நம்ம கர்மான்னு சொல்றோம். மனசினால் மட்டும் செய்யக்கூடியதான கர்மா இருக்கு பதில இதுக்கு உபாசனம். சந்தத சிந்தனம், மனசு உபாசனம் என்ன, சந்தத சிந்தனம், அதையே நினைக்கிறது. விஜாத்திய பிரத்யாந்தரித சஜாத்திய பிரத்ய பிரவாக, மற்றொரு எண்ணம் குறுக்கிடாமல் இது ஒரே எண்ணத்தையே வைத்துக் கொண்டிருக்கிறதுக்கு உபாசனம் அப்படின்னு சொல்றோம். ஆகையால் கர்மாவும் உபாசனமும் ரெண்டும் ஒரு வகைக்கு சேர்ந்ததான். ஒன்னு சாரீரிகமான கர்மாவை கர்மான்னு சொல்லும், மானசிகமான கர்மாவை உபாசனம்னு சொல்லும். சோ கர்மாவும் அஞ்ஞானத்தை போக்காது, ஏன்னா அஞ்ஞான காரியமா இருக்கிறதுனால. உபாசனமும் போக்காது. சரி, நல்ல முதல் ரெண்டு பட்சம் போயிடுது. மூணாவது பட்சம் உன்ன சொன்ன பார்த்தேட, அது என்ன பட்சம், ஞானமும் கர்மாவும் சேர்ந்து, ஞானமும் கர்மாவும் சேர்ந்து மோட்சத்தை கொடுக்கும் எனக்கூடியதான பட்சம் சர்வதா தியாஜ்யம். அது எடுத்துக்கொள்ளவே முடியாது. ஏன்னா சேர்ந்தால்தானே அது ஏதோ ஒண்ணு பண்ணலாங்கிறது, சேரவே சேராது சார். ஏன் சேராது உங்களுக்கு, என்ன அந்த கர்மாவும் மேல கர்மாவும் ஞானமும் சேரப்படாதுன்னு ஏன் உங்களுக்கு அவ்வளவு ஒரு பிடிவாதம் அப்படின்னு கேட்கல. ஆச்சாரியாலும் ஒவ்வொரு உபனிஷத்தும் சொல்லும் காலத்தில் அங்கெங்க ஞான கர்ம சமுச்சயவாதம் கண்டனம் பண்ணிட்டு இருக்க, நிறைய இடத்துல ஞான கர்ம சமுச்சயவாத கண்டனம் நம்ம பாக்குறோம். ஆனா நமக்கு அப்பப்ப ஒரு சந்தேகம் வரலாம், இது ஏன் ஆச்சாரியால் இவ்வளவு கண்டனம் பண்ணிட்டு இருக்க, ஞான கர்ம சமுச்சயவாதத்தை இவ்வளவு கண்டனம் பண்றதுக்கு ஒரு காரணம் வேண்டாமா, ஏன் இப்படி கண்டனம் பண்ணிட்டு இருக்கார். ஏன்னா இந்த காலத்துல ஞானம்னு ஏதோ பேருக்கு வராளே தவிர தெரிஞ்சுக்கணும்னு அது ஒரு சீரியஸ்னஸ் இல்ல. கர்மாவோ எத்தனை பேர் பண்ற, சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப வசதியா காணப்படுறது. இன்னைக்கு யஜ்ஞ யாகாதிகள் கர்மா யார் பண்றிருக்க, இந்த ஞான கர்ம சமுச்சயவாதத்தை அப்பப்ப அந்தந்த உபநிஷத்திலையும் ஈசாவாசி உபநிஷத்திலிருந்து ஆரம்பிச்சு எங்கேயாவது சமயம் கிடைச்சா முதல்ல அது ரெண்டு போடு போடு அப்படிங்கிற இந்த ஞான கர்ம சமுச்சயவாத கண்டனம் மன்றத்தில் என்ன அவ்வளவு தாத்பரியம் ஆச்சாரியாளுக்கு அப்படின்னா, இந்த ஒரு மதம் மதிபிகி சுவாபிகி உத்ரேக்ஷமானாக, இது சேரவே சேராதுன்னு ஞானம்னு என்னதுன்னு அவன் தெரிஞ்சுட்டு இருந்தானே, ஆனால் இனிமேல ஞானத்தோட கர்மா சேர்றதுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த பரிஸ்தி பாருங்க, ஞானம்னா என்ன, ஞானம் என்கிறது எல்லாம் பிரம்மம், சர்வம் கல்விதம் பிரம்மா, எல்லாத்தையும் பிரம்மம் ஒண்ணுத்தான் இருக்குங்கிறத ஞானம். ஞானம்னு சொன்னா ஏதோ கடஞான பட்டஞானாதிகளை நம்ம அஜ்ஞான நிவர்த்தகம்னு சொல்லல, ஆத்மா ஜானத்தை போக்கடிக்கக்கூடியதான ஜானம் ஆத்ம ஜானம் ஒண்ணுத்தான். அந்த ஆத்ம ஜானம் சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத சூன்யமான சர்வ வியாபகமாக எங்கும் இருக்கிற ஒரே பொருளா அந்த ஜானம்னு சொன்ன பிறகு இவன் கர்மா அதோட சேர்க்க முடியுமா அப்படின்னு யோசனை. கர்மான்னு சொன்னோமையானால் அந்த கர்மாவை பண்றதுக்கு முன்னால் அவனுக்கு என்னென்ன தேவை இருக்கு, ஒரு கர்மாவை பண்ணுகிறான் எதற்காக பண்ணுகிறேன் முதல்ல வேணுமா, ஸ்வர்க்கத்தாக பண்ணுகிறேன், ஸ்வர்க்கம்ங்கிறது சாத்தியமான ஒரு பொருள், அதற்காக இவன் முயற்சி பண்றான். இந்த முயற்சிக்கு நம்ம கர்மான்னு பண்றோம், அது உண்மை இஷ்டமான முயற்சிகள வேதம் சொல்லியிருக்கான். என்ன லௌகிகமான உபாயம் இல்லையே, பாரலௌகிகமான உபாயம் அந்த ஸ்வர்க்கத்தை அடைவதற்கு இதுதான் என்கிறது லோகத்தில் நமக்கு அன்வயம் வியத்திரியங்கங்கள்னால இதை செஞ்சவன் ஸ்வர்க்கத்தை அடைஞ்சிருக்கான், இதை செய்யாதவன் அடையலை அப்படின்னு உங்களுக்கு உபாயம் ஏதாவது இருக்கோ தெரியும். சோ வேதம் தான் சொல்லணும். லோகத்துல தெரியாத விஷயத்தை ஒரு மனுஷனுக்கு சொல்லணுமே ஆனால் வேதத்தினாலதான் அந்த அறிவு வரணும். சோ வேதமானது எப்ப இந்த கர்மாவை இந்த கர்மாவை இந்த ஸ்வர்காதி பலத்துக்காக பண்ணணும்னு வேதம் சொல்றதுன்னு வச்சுங்களா. இப்ப ஸ்வர்க்கம்னு ஒண்ணு, ரெண்டாவது அதுக்கு சாதனமாக இருக்கக்கூடியதான ஒரு யாகம், ஏதோ ஒரு யாகம், அதுக்கப்புறம் அந்த யாகத்தை கையாள்றவன் ஒருத்தன் இருக்கணுமோ இல்லையோ, அது செய்யறவன் ஒருத்தன் இருக்கணுமோ இல்லையோ, ஒரு யஜமான அவனுக்கு 56 குவாலிபிகேஷன், அர்த்தி சமர்த்தா வித்வான் அபரியுதஸ்தா இப்படி எல்லாம் சிலதெல்லாம் இருக்கு. அது விரும்புறவன் தான் அதை பண்ணணும். அதை பண்ணக்கூடியதான குவாலிபிகேஷன் அவனுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் அவன் படிச்சிருக்கணும். எப்படி பண்ணணும்னு அவனுக்கு தெரியணுமோ இல்லையோ, பண்றேன்னு ஆரம்பிச்சிடணும், எந்த மந்திரம் சொல்லணும், அது எப்படி சொல்லணும் அவனுக்கு தெரியும், எதுக்கு பின்னால எது சொல்லணும், நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அப்ப ஒரு கர்மா ஒருத்தன் பண்றான்னு சொன்னா என்னை விட வேறான கர்மா, என்னை விட வேறான ஸ்வர்க்கம், என்னிடத்துல இப்பொழுது இல்லாதான ஒரு ஸ்வர்க்கத்தை ஆசைப்பட்டு அந்த ஸ்வர்க்கத்திற்காக நான் என்னை விட வேறான கர்மாவை செய்கிறேன். அப்ப யஜமானன் வேற, யஜ்யமானது வேற, ஸ்வர்க்கமானது வேற, இத்தனை வேற்றுமைகள் இருந்தா தான் கர்மா பண்ண முடியும். பேத நிலையில தான் கர்மாவை பண்ண முடியும். ஞானம்னு ஒண்ணு நீங்க சொன்னாலையானால் அந்த ஞானம் என்ன சொல்றது, எல்லாமும் பிரம்மம்னு சொல்ற, பிரம்மார்ப்பணம் பிரம்மவிர் பிரம்மாக்னௌ பிரம்மணாஹுதம் பிரம்மைவத்தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதி, சர்வம் பிரம்மன்னு சொல்றது. சோ ஞானம் வந்த பிறகு ரெண்டாவது பதார்த்தனுடைய தோற்றம் அவனுக்கு இல்ல, இருந்தாலும் அது நிச்சயபூதம்னு தெரியுது. ஜீவன் முக்தாவஸ்தையில எப்படி தெரிகிறது, அது பொய்யான பதார்த்தம் அப்படின்னு தெரியுது. இப்ப இந்த ஞான நிலைக்கும் கர்ம நிலையிலையும் எப்படி வித்தியாசம் இருக்கு, எங்க வேற்றுமைகள் காணப்படுகிறதோ அது கர்மா, அது கர்மாவை செய்யக்கூடியது. அந்த எங்க ஒரு வேற்றுமையும் இல்லையே, சர்வமும் ஒரே பரமார்த்தம் தான், பிரம்மன் தான் என்றதான் நிலை இருக்கோ, எத்திர நான்யத் பசியதி நான்யத் சுணோதி நான்யத் விஜானாதி சபூமா அப்படிங்கிற நிலை ஞான நிலை. இந்த ரெண்டும் எப்படி சார் ஒண்ணா சொல்லுங்க பாக்கு, அந்த ரெண்டையும் சேர்க்கறதுன்னு எப்படி, இருட்டையும் வெளிச்சையும் வெளிச்சத்தையும் சேர்த்து பார்க்க முடியும் ஒரு மனுஷனுக்கு மனுஷனார். ஆகையால் விவகாரம் என்ன, இந்த ஞானமும் கர்மாங்கிறது சேரவே சேராது. எது சேருமோ அந்த ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்க. கர்மாவும் உபாசனமும் சேரலாம். கர்மாவானது சாரீரிகமான கர்மா, உபாசனங்கிறது மானசிகமான கர்மா, அந்த ரெண்டையும் சேர்த்து சொல்லலாம். கர்மாவையும் உபாசனமும் சேரலாமே தவிர கர்மாவும் ஞானமும் ஒரு பொழுதும் என்னைக்கும் சேரவே முடியாது. சர்வதா சர்வகாலமும் சேரவே முடியாது, எப்பொழுதுமே நினைச்சே பார்க்க முடியாது. ஆனா இது சேர்றதுன்னு சொல்ற சொந்த பட்ட பாஸ்கர மதத்துக்கு சேர்ந்தவாள்லாம் இப்படி சொல்லிட்டு இருக்க. இத விசேஷமாக ஆனந்த அனுபவார் ஆச்சாரியர்னு ஒருத்தர் நியாயரத்ன தீபாவளிங்கிற கிரந்தத்துல இது நிச்சயமாக வரவே வராது அப்படின்னு ரொம்ப தீர்மானமா கண்டனம் பண்ணியிருக்கார். அவர் பண்ணியிருக்காருன்னு சொன்னா ஆச்சாரியால் பண்ணலையோ, ஆச்சாரியால் தான் ஒவ்வொரு உபநிடத்தையும் பண்ணியிருக்காரு. இது அவர் விருந்து கட்டிட்டு அதை கண்டனம் பண்ணியிருக்கார். இப்படியே அது மூணாவது மதம் இருக்க பார்த்தாடா, அது யுக்திக்கே பொருந்தார். யுக்திக்கு பொருந்தாதுன்னு அவர் ஞானம்ங்கிறது என்னதுன்னு தெரிஞ்சுக்காம பேசுற. அதனால கர்மா மட்டும்தான் மோட்சத்தை கொடுக்கும் எனக்கூடியதான ஒரு பட்சம் சில மீமாம்சக்கள் பிராபாகர மீமாம்சகாதிகள், கர்மாவும் உபாசனமும் சேர்ந்து மோட்சத்தை கொடுக்கிறதுன்னு சொல்றவா சில பேர். ஆனா கர்மாவும் ஞானமும் சேர்ந்து மோட்சத்தை கொடுக்கறதுன்னு சொல்றா பார்த்தேல, அது ரொம்ப மோசமான பட்சம். ஆனா எது சார் உண்மை, ஞானத்தினாலத்தான் மோட்சம், ஞானாதேவது கைவல்யம் அப்படின்னு நிச்சயமா சொல்றது. ஞானம் இருக்கு, அவ மோட்சம் சொல்றதுங்கிற அபிப்பிராயத்துக்கு ஞானம் வேணுமா, இந்த ஞானமும் சொல்ல ஞானத்துக்குள்ள ஞானம் இருக்கு. ஆனா நீங்க சொல்லக்கூடியதான அத்வைதாத்ம ஜானம்னு அவர் சொன்னார். அதனால இப்ப என்ன சொல்லியிருக்கோம், இந்த மதத்துல ஞானாதேவத கைவல்யம் ஞானாதேவேதி வாக்கியா வயமிக சகசா நானுமன்யாமஹேதான் அவளை ஒத்துக்கொள்ளலை. ஆகையால் இப்ப இவர் ஸ்வராஜ்ய சித்திக்காரர் சொல்லக்கூடியதான அபிப்பிராயம் என்ன, முன்னால இருந்த மனுஷாளுக்கு மதஸ்தால் சொன்னதான அபிப்பிராயங்களை கண்டனம் பண்ணி ஞானம் ஒண்ணுத்தான் மோட்சத்தை கொடுக்கிறது அப்படின்னு நிச்சயம் பண்ணியிருக்கார். பாப்போம், கேசித் கர்மைவ காமியோஜித முதித பத பிராப்தியுபாயம் பிரதீதா தச்சா உபாஸ்திஞ்ச முக்தௌ மிளிதம் அதபரே சாதனம் சங்கிரந்தே அதபரே சில பேர் சாதனம் சங்கிரந்தே அந்நேது இன்னும் சில பேர் ஞான கர்ம உபயமிதி மதிபிஹி ஞானமும் சரி கர்மாவும் சேர்ந்து அப்படின்னு சொல்ற இதி மதிபி சுவாபிஹி உத்ரேக்ஷமானா இதுனா ஃபேன்சிங் டெத் அப்படி இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்க அவள்தான். ஒரு காரணமும் அவ சொல்ல முடியல, ஒரு பிரமாணமும் அவளால சொல்ல முடியல, சொல்லவும் இல்லை. மதிபி உத்ரேக்ஷமானா ஞானாதேவேதி வாக்கியாது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, ஞானாதேவா ஞானம் ஒண்ணுத்தான், அது இதோட சேராதுன்னு. ஏன் சேரப்படாது சார், அவ்வளவு ஒரு அகாத்காரம் எதுக்குன்னு. ரெண்டாவது பொருள் இருந்தா தானே சேர்றது. எத்தனை நானியத் பசியத்து நானியத் விஜயநாதீன எந்த ரெண்டாவது பதார்த்தமும் இல்லையோ அந்த இடத்துல எதோட சேர்றது. அந்த நிலை வந்தாச்சுன்னா, அந்த ஞானம் வந்தாச்சுன்னா ரெண்டாவது பதார்த்தத்துடைய தோற்றமே இல்லை. ஆகையா ஞானாதே வேதி வாக்கியாத் வயமிக சஹசா நானுமன்யாமஹேதானு. ஆகையால் நாங்கள் இந்த அபிப்பிராயத்தை ஒத்துக்கொள்ளவில்லை. இது வரைக்கும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் முன்னால ஸ்லோகத்துல ஒரு வார்த்தை சொன்னார், ஞான எததுனால எதை அடையலாம், ஞானத்தினால மோட்சம் ஒண்ணுதான் அடைய முடியும், பித்ருலோகம் தேவலோகங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது. கர்மாவனால பித்ருலோகம், தேவதோபாசனத்தினால தேவதாலோகங்கள் அப்படின்னு இருக்கும் பொழுது அவைகள்னால மோட்சம் ஒரு நாளா அடைய முடியும். இப்ப என்ன சொல்லிருக்கோம், போன ஸ்லோகத்துல மோட்சத்திற்கு காரணமாக கர்மா மட்டும் இருக்க முடியாது, கர்மா ஞானத்தோட சேரவே சேராது, கர்மா உபாசனமும் சேர்ந்தாலும் மோட்சத்தை கொடுக்காது, கேவல ஞானம் ஒண்ணுத்தான் மோட்சம் கொடுக்கும்னு அப்படி சொன்னார். இப்ப என்ன சொல்றார், கர்மாவனால என்ன அடைய முடியும் மேக்சிமம் உங்களால, அதே போல வேத உபாசனையினால என்ன அடைய முடியும், அப்ப ஞானம் வந்தால் எது அடையலாம் அப்படிங்கறத இப்ப சொல்றார். பௌத்ரோ லோகோதிகம்ய க்ரதுபிரதிகத பைத்ரா, இது தப்பா போட்டிருக்கான், பைத்ரோ லோகோதிகம்ய க்ரதுபிரதிகத பிதருலோகங்கள் அது கர்மாவனால அடைய முடியும். வித்யா தேவலோகா, தேவலோகங்கள் வித்யான உபாசனம்னு அர்த்தம். இது ஒரு பட்சம். எத்வா சேதக்கஷாயக்ஷபணமிஹதயோஹோ ஸ்மார்த்தமே வாஸ்து சாத்தியம். இல்லைன்னா இந்த கர்மாக்கள் தங்கம் தியக்த்வா ஆத்மசுத்தையே, கர்மாக்களை ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணினா என்ன வருதுன்னு சித்த சுத்தி வருதவன. அதனால கர்மாக்கள் மட்டும் நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா மோட்சம் வரும்னு எதிர்பார்க்காதீங்க. என்ன கட்டாய பக்த கர்மாணி ஞானம் துபரமாகதின்னு சொல்லிருக்கார் ஒரு வாக்கியத்தை. அதனால் யத்வா சேத கஷாயக்ஷபணமிஹதயோ, இந்த மனசுல இருக்கக்கூடியதான கஷாயங்கள் பாபங்கள் இவைகள்னா அதை போக்கறதுதான் அதுக்கு பலம். ஸ்மார்த்தவே வாஸ்து சாத்தியம், இது எப்படி தெரியறது உங்களுக்கு, யஜ்ஞேனேத்யாதி வாக்கியாத் பவது விவிதிஷா தற்பலம் வேதனம் வா யஜ்ஞேன தானேன தபசா நாசகேனா தமேதம் வேதானுபச்சனா பிராமணா விவிதசந்தின்னு சொல்லியிருக்கு. ஆகையால் யஜ்ஞம் தானம் தபசு இப்படிப்பட்டதான கர்மாக்கள் என்ன பண்றது, வேதாந்தத்தை வந்து கேட்கணும்னு ஒரு ஆசையை உண்டு பண்றது. ரொம்ப பேருக்கு இதுல ஆசை இல்ல பாருங்க, என்னதான் சொன்னாலும் என்ன சார் வேதாந்தம், அது நமக்கு இல்ல அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் இருக்காளே தவிர, அதை கேட்கணும் அது நமக்கு புரியணும் எனக்குடையதான ஆசையே வரதில்லை. அந்த ஆசை எப்படி வரும், பல பெருமைகள்ல வேதாத்தியனம் பண்ணி யஜ்ஞ யாகாதிகள்லாம் அனுஷ்டானம் பண்ணி பகவன் நாம ஸ்மரணம் பண்ணி இப்படி எல்லாம் பண்ணினா வரும் அப்படின்னு. இன்னும் சில பேர் என்ன சொல்ற, கொஞ்சம் அடிஷ்னலா இதெல்லாம் படிச்சேன்னா வேதாந்தம் புரியுமா பண்ற, முதத்துல வேதாந்தத்தை கேட்கணும்னு ஆசை வரணும்னு விவீதிச்சார்னர். இன்னும் சில பேர் வேதாந்தம் நிச்சயமா புரியும் போங்க இதை பண்ணுங்க அப்படின்ட்டார். எப்படி இருந்தாலும் ஞானாதேவ அமிர்தத்வம், மோட்சம் எதனால வரும், ஞானத்தை தவிர வர வழி இல்லை. ஞானாதேவான ஏவகாரத்தினால இதர வியாபத்தி வேற எதுனாலையும் வரப்போறது இல்லை. நகி கசகவதூ சிம்ம போட்டம் பிரசூதே, நடுவுல இது ஒண்ணு சேர்த்துருக்கிறது. எங்கேயாவது ஒரு முயல் ஒரு சிம்மத்தை பெக்குமா, முயலுக்கு போய் சிம்மம் பிறக்குமா, அதனால மீதி எல்லாம் முயல் ஸ்தானம், கர்மாவோ உபாசனைகள் முயல் மாதிரி. அந்த சிம்மம்னு சொன்னா அது சிம்மத்துல இருந்தா வரும், அது ஞானத்தினால்தான் மோட்சம் வரும் போங்க அப்படின்னு விசேஷமாக அடுத்த ஸ்லோகத்தை சொல்றார். இதை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம், மேல்பாகம் சாஸ்திரம் சொல்றேன்.